கருணை உன் வடிவல்லவா.
ஞாயிறு சிந்தனை.
கடவுள் உன் பெயரல்லவா.
எனதருமை அன்புள்ளங்களே, கருணையின் வடிவே கடவுள் என்பதை எல்லா சமயங்களும் சொல்கின்றன. கருணை வடிவான கடவுளை கொண்டாட திரு அவை நம்மை இன்று அழைக்கின்றது.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா.
அன்பு நெஞ்சங்களே, உயிர்ப்பு விழாவுக்கு அடுத்து வரும் ஞாயிறை கடவுள் கருணையின் ஞாயிறு அல்லது இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை வழிபாட்டு காலத்தின் ஒரு பகுதியாக 2000 இணைத்தவர் அருளாளர் 2 ஜான் பால். 5 ஆண்டுகளுக்குப் பின் 2005 இறை இரக்கத்தின் ஞாயிறுக்கு முந்திய இரவு திருத்தந்தை 2 ஜான் பால் இறையடி சேர்ந்தார். 6 ஆண்டுகளுக்குப் பின் சென்ற ஆண்டு இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறன்று திருத்தந்தை 2 ஜான் பால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். அந்த நிகழ்வு உலகின் பலகோடி மக்கள் மனதில் நிறைந்த ஓர் அற்புத நிகழ்வாக இருந்தது. அன்பு இதயங்களே, இறைவனின் இரக்கம் கருணை இவற்றை வாழ்வின் பல நேரங்களில் பல நிலைகளில் நாம் உணர்ந்திருக்கின்றோம். முக்கியமாக சந்தேகமும் அச்சமும் நம் வாழ்வை சூழ்ந்த நேரங்கள். அந்த நேரங்களில் இறை இரக்கத்தை நம்பி வாழ்ந்தால் உன்னத நிலையை அடைய முடியும் என்பதை இறையடியார் 2 ஜான் பால் அருளாளராக உயர்த்தப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு காட்டியது. இதற்கு நேர் மாறாக அன்புள்ளங்களே, தங்களை தாங்களே இயக்கிக் கொள்ள முடியும், இறைவனோ வேறு எந்த சக்தியோ தங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று ஆரம்பித்த ஒரு நிகழ்வு துயரத்தின் ஆழத்தில் புதைந்த மற்றொரு வரலாற்று நிகழ்வையும் இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இது நடந்தது 100 ஆண்டுகளுக்கு முன்னால். சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் 1912 ஏப்ரல் 14 நள்ளிரவில் அட்லாண்டிக் கடலில் மிதந்து சென்ற இரு மலைகள் மோதிக்கொண்டன. அவற்றில் ஒன்று 1000 ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கி வந்த பனிப்பாறை, மற்றொன்று 3 ஆண்டுகள் மனிதர்கள் உருவாக்கிய செயற்கையான இரும்பினாலான மலை. கடலில் மிதந்து வந்த அந்த இரும்பு மலையின் மற்றொரு பெயர் டைட்டானிக். 1912 ஏப்ரல் 10 இங்கிலாந்தின் கரைகளிலிருந்து டைட்டானிக் கிளம்பிய போது, கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று இந்த கப்பலை இயக்கிய கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் சொன்னாராம். இந்த பெருமையோடு இருமாப்போடு கிளம்பிய அந்த கப்பல் 5 பயணத்தில் நள்ளிரவு பனிப்பாறையில் மோதியது. ஏப்ரல் 15 அதிகாலை 2 அளவில் அந்த கப்பல் 2 பிளந்து நடுக்கடலில் மூழ்கியது. அந்த கப்பலில் பயணம் செய்த 2223 பேரில் 1517 பேர் அந்த இருளில் குளிரில் கடலில் உயிர் துறந்தனர். அன்பு இதயங்களே, இந்த விபத்தின் முதல் 100 பல வழிகளிலும் இன்று ஊடகங்கள் நமக்கு நினைவுபடுத்தி வருகின்றன. நமது ஞாயிறு சிந்தனையிலும் இதை பற்றி சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி நம்மில் எழலாம். இந்த நிகழ்வை இங்கு சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. எதுவும் எவ்வகையிலும் தங்களை தீண்ட முடியாது என்ற இருமாப்பு ஏற்பட்டால் வாழ்வில் என்ன நிகழக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டுவது ஒன்றே அந்த காரணம். அன்பு இதயங்களே, ஒரு கப்பல் சந்திக்கக்கூடிய எவ்வகை ஆபத்து வந்தாலும் டைட்டானிக் என்ற இந்த கப்பல் நீரில் மூழ்காது என்பது இதை உருவாக்கியவர்களின் கணிப்பு. இந்த கணிப்பினால் உருவான இருமாப்பே இந்த கப்பலை மூழ்கடித்தது. கப்பல் மூழ்கியதை விட அதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானோர் இறந்ததுதான் பெரும் அதிர்ச்சியை ஆத்திரத்தை கேள்விகளை எழுப்பியது. பயணிகள் யாருமே இறந்திருக்க தேவையில்லை அன்பர்களே. தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற இருமாப்புதான் அத்தனை பேரின் உயிரை பழிவாங்கியது. எந்த ஒரு கப்பலும் கடலில் பயணம் மேற்கொள்ளும் போது ஏதாவது ஆபத்து நேரிடும். அப்படி நேரிட்டால் கப்பலில் பயணம் செய்பவர்கள் அனைவரும் தப்பிக்க தேவையான உயிர்காக்கும் படகுகள் கப்பலில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது கடல் பயணங்களின் சட்டம். டைட்டானிக் கப்பல் கிளம்பிய போதோ அது மூழ்கும் வாய்ப்பே இல்லை என்று பெருமையோடு அறிவித்ததால் அந்த கப்பல் சட்டப்படி எடுத்துச் செல்ல வேண்டிய படகுகளில் பாதி எண்ணிக்கையே சுமந்து சென்றது. கப்பலில் பயணம் செய்தோரின் எண்ணிக்கைக்கு தேவையான அத்தனை படகுகளும் இருந்திருந்தால் ஒருவரும் இறந்திருக்க தேவையில்லை. அது மட்டுமல்ல, டைட்டானிக் செல்லும் பாதையில் பனிப்பாறைகளில் மோதும் ஆபத்து இருந்தது என்று அப்பகுதியில் சென்ற மற்ற கப்பல்களிலிருந்து 7 முறை எச்சரிக்கை செய்திகளும் வந்தன. ஆனால் டைட்டானிக் கப்பலை இயக்கியவர்கள் அந்த எச்சரிக்கையை பெரிதுபடுத்தவில்லை. கப்பலை உருவாக்கியவர்கள், அதனை இயக்கியவர்கள் எல்லாருக்கும் அந்த கப்பலின் சக்தி மீது அளவுக்கு மீறிய ஆபத்தான நம்பிக்கை இருந்தது. இதுதான் நண்பர்களே நாம் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம். வாழ்வில் நம்பிக்கை தேவைதான். சிறப்பாக பாஸ்கா காலத்தில் நாம் அடிக்கடி சிந்திக்கும் ஓர் உண்மை நம்பிக்கை. நம்பிக்கையற்ற வாழ்வு நடுக்கடலில் தத்தளிக்கும் படகு போல் இருக்கும். ஆனால் எதன் மேல் நம்பிக்கை கொள்வது, எவ்வகையான நம்பிக்கை கொள்வது என்பதையும் நாம் தீர ஆராய வேண்டும். நம்பிக்கையை வளர்க்கும் இந்த பாஸ்கா காலத்தில் நம்பிக்கை இழந்து நடுக்கடலில் சந்தேக புயலில் தத்தளித்த சீடர்களை பற்றிய ஒரு நிகழ்வு இன்று நமக்கு நற்செய்தியாக வழங்கப்பட்டுள்ளது.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா. கருணை உன் வடிவல்லவா.
எனதருமை அன்புள்ளங்களே, சந்தேகத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக திதிம் அல்லது தோமையார் என்று அழைக்கப்படும் தோமா சுட்டிக்காட்டப்படுகின்றார். உண்மையை பேசுபவரை அரிச்சந்திரன் என்றும் தாராள மனதுடையவரை பாரிவள்ளல் என்றும் அழைக்கிறோமே, அப்படி சந்தேகப்படும் யாரையும் சந்தேகத் தோமையார் என்று அழைக்கின்றோம். அவ்வளவு தூரம் தோமா சந்தேகத்தின் ஓர் எடுத்துக்காட்டாக மாறிவிட்டார். தோமா இயேசுவை சந்தேகப்பட்டார் என்று கேட்டதும் நம்மில் பலர், என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன், உடனே ஒரு நீதி இருக்கை மீது அமர்ந்து விடுகின்றோம். என்ன மனிதர் இவர்! இயேசுவோடு 3 ஆண்டுகள் நெருக்கமாக பழகிவிட்டு எப்படி இவரால் சந்தேகப்பட முடிந்தது என்று கேள்விகள் கேட்கிறோம். தோமா இப்படி நடந்து கொண்டது தவறு என்ற தீர்ப்பையும் தந்து விடுகின்றோம். அன்புள்ளங்களே, நீதி சிம்மாசனங்களில் அமர்வது எளிது. தோமா மீது கண்டனக் கற்களை எறிவதற்கு முன்னால் நம்மில் யார் இதுவரை சந்தேகப்படாமல் வாழ்ந்திருக்கிறோமோ அவர்கள் அவர் மீது முதல் கல்லை எறியட்டும். அதுவும் நெருங்கி பழகிய பலரை, நம் பெற்றோரை, வாழ்க்கை துணையை, நம் பிள்ளைகளை, உயிர் நண்பர்களை, பல நேரங்களில் சந்தேகப்படும் நாம் தோமா இயேசுவை சந்தேகித்ததை எவ்விதம் குறை சொல்ல முடியும்? அன்பு இதயங்களே, கல்வாரியில் இயேசு இறந்ததை நீங்களோ நானோ நேரடியாக பார்த்திருந்தால் ஒருவேளை தோமாவை விட இன்னும் அதிகமாக மனம் உடைந்து போயிருப்போம். அந்த கல்வாரி பயங்கரத்துக்கு பின் ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கும் வந்திருப்போம். மேலும் உயிர்ப்புக்கு பின் இயேசு தன் சீடர்களை சந்தித்த நிகழ்ச்சிகளை 4 நற்செய்திகளிலும் நாம் கவனமாக வாசித்தால் இயேசுவின் உயிர்ப்பை தோமா மட்டும் சந்தேகப்படவில்லை, எல்லா சீடர்களுமே சந்தேகப்பட்டனர் என்பது தெளிவாகும். அவர்களது பயம் சந்தேகம் எல்லாவற்றிற்கும் காரணம் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் மீன்பிடிக்கும் தொழில், பெற்றோர், குடும்பம், வீடு என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை நம்பி 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த சீடர்கள். அந்த 3 ஆண்டுகளில் இயேசுதான் அவர்களது உலகம் என்று ஆகிப்போன நேரத்தில் அந்த உலகம் ஆணி வேரோடு பறிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கவிடப்பட்டது. இயேசுவின் மரணம் அவர்கள் வாழ்வில் விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை சந்தேகமும் பயமும் நிரப்பிவிட்டன. தங்களில் ஒருவனே இந்த கொடுமைகள் நடக்க காரணமாயிருந்தது அவர்களது சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியது. இதுவரை அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நம்பிக்கை தொலைந்து போனது. அன்புள்ளங்களே, பயத்தில் சந்தேகத்தில் பூட்டப்பட்ட அந்த அறையின் இருளில் இனி வாழ்ந்தால் போதும் என்று தீர்மானித்த சீடர்களை இயேசு அப்படியே விடுவதாக இல்லை. அவர்கள் வாழ்வில் மீண்டும் நுழைந்தார். அவர்கள் வாழ்வில் மீண்டும் நுழைய சாத்தப்பட்ட கதவுகள் இயேசுவுக்கு ஒரு தடையாயில்லை. தன் கல்லறையை மூடியிருந்த அந்த பெரும் பாறையே அவரை தடுக்க முடியவில்லையே, இந்த கதவுகள் எம்மாத்திரம்! கருணையே வடிவான இறைமகன் இயேசு சீடர்களின் சந்தேகங்களுக்கு, தோமாவின் ஐயங்களுக்கு பதில் சொன்னார்.
இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை இட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோ பேறு பெற்றோ
என்று நாம் யோவான் நற்செய்தி 21 பிரிவில் வாசிக்கின்றோம். இயேசுவின் அழைப்பை ஏற்று தோமா இயேசுவை தொட்டாரா என்பதை இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்லவில்லை. உடலால் தோமா இயேசுவை தொட்டிருக்கலாம், தொடாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பின் மூலம் தோமாவின் மனதை இயேசு மிக ஆழமாக தொட்டார். எனவே அந்த மிக ஆழமான மறை உண்மையை தோமா வெளிப்படுத்தினார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பு இதயங்களே, இயேசுவை கடவுள் என்று அழைத்த முதல் மனித பிறவி தோமாதான். இயேசு தோமாவை இப்படி ஆழமாக தொட்டதால் அவர் கண்ட அந்த அற்புத உண்மையை உலகெங்கும், சிறப்பாக இந்தியாவிலும் பறைசாற்றினார் தோமா. எனதருமை அன்புள்ளங்களே, நம் அறிவு திறனுக்கு எட்டாத இறைவனை நம்பும் போது, இறைவனின் இரக்கத்தை நம்பும் போது, நம் வாழ்வில் ஏற்படும் சந்தேக புயல்கள் தானாகவே அடங்கும். சந்தேகத்தில் புதையுண்டு போன நாம் கல்லறைகளிலிருந்து மீண்டும் உயிர் பெறுவோம். இந்த அற்புதமான இறை இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் உணர சந்தேக தோமாவின் பரிந்துரை வழியாக இறைவனை மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.